அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்கள் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு புக்கோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். புக்கோட பேர் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இட்லியாக இருங்கள் அப்படின்றது தான். இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோமா வள்ளியப்பன் அவர்கள். தமிழ் புக்கு பொதுவாக படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து சோமா வள்ளியப்பன் அவர்களோட பேர் ரொம்ப பரிச்சயமான ஒன்றாக தான் இருக்கும். பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. எழுதின ஜானர்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக செல்ஃப் டெவலப்மெண்ட், ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் மார்க்கெட். இவர் எழுதின புத்தகங்கள்லேயே எனக்கு ரொம்ப பிடித்தது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை சேர்ந்த அல்ல அல்ல பண்ணணும்னு சொல்லப்படுற ஒரு புக்கு. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆனால் எனக்கு பேசிக்ஸ் கூட தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா நான் சஜெஸ்ட் பண்ணுற புக் அல்ல அல்ல பண்ணமாக தான் இருக்கும். ரொம்பவே என்னோட ஃபேவரேட்டான ஒரு புக்கு. சரி, இப்போ எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு வருவோம். எல்லாருமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு. எளிய நடையில் புரிஞ்சுக்கிற மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட இந்த புக்கை எழுதியிருக்காரு. இப்போ இந்த புக்கோட சம்மரியை பற்றி பார்ப்போம். இந்த புதிய எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் எம்பி மற்றும் உங்கள் எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். முதல்ல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற வார்த்தையே ரொம்ப புதுசாக இருக்குன்னு யோசிப்பீங்க. ஆமாம், ரொம்ப புது வார்த்தை. 1950களில் தான் இது காயின் பண்ணப்பட்டது. ஆப்ரஹாம் மேஸ்லோன்னு சொல்லப்படுறவரால் காயின் பண்ணப்பட்டது. பின்பு 1964 மைக் பெல்டாச் இதில் ஒரு பேப்பர் எழுதுறாரு. பின்பு 1995 கால்மேன்னு சொல்லப்படுறவரால் எழுதப்பட்ட புத்தகம் ரொம்ப பிரபலமான ஒரு புத்தகம், அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், வை இட் கேன் மேட்டர் மோர் தென் ஐக்யூ. ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் கோஷன். இந்த புத்தகம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை பிரபலமாக பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டது. சரி, ஒரு உதாரணம் பார்ப்போம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சுற்றி இந்த விஷயம் நிறைய தடவை நம்மளை சுற்றி நடந்திருக்கும். ஒரு கல்லூரியில் படிக்கும் போதோ இல்லை பள்ளியில் படித்து முடித்த பிறகோ நம்மளோட சேர்ந்து படித்ததில் வந்து நம்ம கல்லூரியிலையோ இல்லை நம்ம கிளாஸ்லையோ முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் வந்து வேற லெவலில் இருப்பாங்கன்னு நம்ம யோசிப்பான. 15 வருடங்கள் கழித்து சந்திக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம கல்லூரியிலேயே நம்ம கிளாஸ்லேயே மீடியாக்கராக இருக்க ஒரு பையன் வந்து ரொம்ப சிறப்பாக லைஃப்பில் விளங்கிட்டு இருப்பான். அந்த நல்லா படிக்கிற பையன் வந்து நம்மள மாதிரியே சராசரியாக வாங்கிட்டு இருப்பான். இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப சிம்பிள், இன்டெலிஜென்ட் கோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லல. அதை விட முக்கியம் எமோஷனல் கோஷன்ட்னு சொல்லப்படுறது. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சா இன்டெலிஜென்ட் கோஷன் கம்மியாக இருந்தா கூட ரொம்ப சிறப்பாக அவங்க வாழ்க்கையில வருவாங்கன்றத பத்தி பேசுறதுதான் இந்த புத்தகம். நீங்க உங்களோட எமோஷனல் கோஷன்ட்டை சரியா உபயோகிக்கிறீங்களான்றத எப்படி செக் பண்ணுவோம்? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க கார்லயோ இல்ல ஒரு பைக்லயோ போயிட்டு இருக்கீங்க. நீங்க போறதுக்கு பின்னாடி வர பைக்கோ காரோ உங்க வண்டியில இடிச்சிருது. அங்க இறங்கி நீங்க பின்னாடி வந்தவனை ரொம்ப அசிங்கமா கேவலமா திட்டி அங்க கைகலப்பாயி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, எந்த குடும்பத்துல இருந்து வரீங்கன்றதெல்லாம் அறிஞ்சிக்கிறாம அந்த இடத்துல நீங்க பிஹேவ் பண்றீங்கன்னா உங்களோட எமோஷன் கோஷன் சைஃபர்னு அர்த்தம். நீங்க அதுல ஒர்க் பண்ணணும். பயாலஜிக்கலா நம்ம பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம மூளையில வந்து நிறைய பகுதிகளை பத்தி நமக்கு தெரியும். அமிக்டாலான்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பகுதியை பத்தி நமக்கு தெரியுமா? மொத்த எமோஷன்ஸோட ஃபேக்டரியா இருக்கிறதா இந்த அமிக்டாலா. அன்பு, கோபம், காதல், பயம், கனிவு, சோகம்னு சொல்லப்படுற எல்லா எமோஷன்ஸோட மொத்த ஃபேக்டரி தான் அமிக்டாலான்னு சொல்லப்படுற பகுதி. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது நார்மலா ரேஷனலா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமிக்டாலா உள்ள ஜம்ப் பண்ணி சில எமோஷன் பேஸ் பண்ண டெசிஷன்ஸை எடுக்க வைக்கும். ஸோ ரேஷனல் திங்கிங்ன்றது அறிவை சார்ந்து நம்ம எடுக்கும் முடிவுகள், எமோஷனல் திங்கிங்ன்றது நம்ம உணர்வுகள் சார்ந்து நம்ம எடுக்கும் முடிவுகள். உணர்வுகளை சார்ந்து நம்ம எடுக்கும் முடிவுகள் பல நேரத்தில் அது சரியா இருக்காது. ஸோ இந்த அமிக்டாலாவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே ஆள் நம்ம பிரெயின்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நியோ கார்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மைக் டைசன், ஹோலிஃபீல்ட் இவங்களுக்கு நடுவில் நடந்த அந்த குத்துச்சண்டை நம்ம எல்லாத்துக்குமே பிரபலம். மைக் டைசன் குத்துச்சண்டையில் எவ்வளவு ஒரு சிறப்பான வீரராக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மைக் டைசன் சொன்னோடனே நம்ம மனசில் என்ன ஞாபகத்துக்கு வருது? அவர் காதை கடிச்சது மட்டும்தான். சரி, இந்த எக்ஸாம்பிளுக்கும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை விவரிக்கிறேன். மைக் டைசனுக்கும் ஹோலிஃபீல்டுக்கும் நடந்த அந்த கடைசி மேட்ச், அதை காது கடித்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடக்குது, அதுலயும் மைக் டைசன் தோல்வி அடைகிறாரு. எதுனாலன்னு பாத்தீங்கன்னா மைக் டைசனை வந்து ஹோலிஃபீல்ட் வந்து தன் தலையால் முட்டுறாரு. இது வந்து லீகலா அலௌடு பாக்ஸிங்ல, இதோட பேர் ஹெட் பீட்டிங்னு சொல்றாங்க. அவர் தலையில முட்டின பிறகு தான் தோல்வி அடைகிறாரு. சோ இந்த இன்ஃபர்மேஷன் அமிக்டாலா போய் ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி எமோஷனலா நீ வந்து முட்டினதுனால தோல்வி அடைகிற அப்படின்றது ஸ்டோர் பண்ணப்படுது. இதே மாதிரி மைக் டைசனுக்கும் அந்த ஹோலிஃபீல்டுக்கும் நடக்கிற அந்த கடைசி மேட்ச்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஹெட் பீட்டிங் பண்றாரு திரும்ப ஹோலிஃபீல்ட். அப்ப அவரோட அமிக்டாலா வேலை பாக்குதாங்க. அமிக்டாலா என்ன சொல்லுது? இமீடியட்டா உன்னை முட்டா, உன்னை தோற்கடிக்க போறா, அவனை வந்து காயப்படுத்து அப்படின்றத கிளியரா சொல்லுது. சோ அந்த நேரத்துல உடனே மைக் டைசன் பண்றது என்னன்னா காதை கடிக்கிறது. சோ இந்த இடத்துல அவரோட அறிவு, உணர்ச்சி, இதுல வந்து உணர்ச்சியை சார்ந்து அவர் எடுக்கிற முடிவு அவருக்கு ஆபத்தா வந்து முடியுது. சோ இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அமிக்டாலா சில ஸ்பிளிட் செகண்ட்ஸ்லயே முடிவு எடுத்துரும். அது எப்பவுமே சரியான முடிவா இருக்காது. அதாவது உணர்ச்சி பூர்வத்துல நம்ம எடுக்கிற பல முடிவுகள் சரியா இருக்காதுன்னு நிறைய தடவை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுதான் உண்மை. அமிக்டாலா நம்ம மூளையில எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்றத இன்னொரு கிளாசிக் எக்ஸாம்பிளோட விவரிக்கிறேன். ஒன்றிய அரசு இருக்குன்னு வச்சுப்போம். அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி பல இடத்துல இருந்து பல இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது கவர்மெண்ட் எது சரி எது தப்புன்னு பார்த்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுது இல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஆனா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பொறுத்த மட்டும் எந்த புரோட்டோகாலுமே கிடையாது. பிரதமருக்கு டைரக்டா நீங்க வந்து தகவல் அனுப்பலாம், இல்ல பிரதமரோட செயலாளருக்கு டைரக்டா நீங்க தகவல் அனுப்ப முடியும். இதுதான் வந்து பிரெயின்லயும் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா மூணு பகுதிகள் இருக்கு மூளையில. அது வந்து ஒன்னு தலாமஸ், இன்னொன்னு விர்ச்சுவல் கார்டெக்ஸ், மூணாவது அமிக்டாலா. பொதுவா பிரெயினுக்கு வர இன்ஃபர்மேஷனை தலாமஸ் பிரெயின் ரீட் பண்ணக்கூடியதா மாற்றி பின்பு விர்ச்சுவல் கார்டெக்ஸ்க்கு அனுப்புது. இந்த விர்ச்சுவல் கார்டெக்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தலாமஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி விர்ச்சுவல் கார்டெக்ஸ் டெசிஷன் எடுக்குது. ஆனால் இதுவே ஒரு எமோஷன் சார்ந்த டெசிஷனாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் அமிக்டலாக்கிட்ட போய் அதை கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு டெசிஷன் எடுக்குது. இதே இது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த தலாமஸுக்கு இன்ஃபர்மேஷன் போகும்போதே அமிக்டலாவுக்கும் பேரலாக போயிடுது. அப்போ அமிக்டலா தலாமஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில இன்ஃபர்மேஷன்ஸை பேஸ் பண்ணிட்டு அது ரியாக்ட் பண்ணுது. அப்போ அறிவு சார்ந்ததை எடுக்காம நம்ம உணர்ச்சி பயப்பட்டு நிறைய முடிவுகள் எடுக்கிறோம், அதுதான் தப்பான முடிவுகள் அமையுது. சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் செல்ஃப் அவேர்னஸ். இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எமோஷன்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பழகணும். நம்மளுக்கு என்ன பண்ணா கோவம் வரும்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஒரு இடத்துல நீங்க நிக்கிறீங்க, உங்களை கோவம் வர மாதிரி ஏதோ ஒன்று பேசுறாங்க, ஒன்னு உங்களால எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியணும், இல்ல உங்களால எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அந்த இடத்தை விட்டு நீங்க தள்ளி போறதான் சரியானதா இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்மளோட இன்னொரு பெரிய பிரச்சனை, நம்மளை பத்தி நம்மளுக்கே ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறது. நான் இப்படிதான் அப்படின்றது ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்டை மீறி யாராவது ஏதாவது ஒன்று பண்ணும் பொழுது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண பழகுவோம், ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம், ரியாக்ட் பண்ணுவோம். உதாரணம் சொல்றேன், நீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களை பத்தி அலுவலகமே சிறப்பாக பேசிட்டு இருக்கு, ஆனால் புதுசாக உங்களுக்கு வந்து ஒரு மேலாளர் வர்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பண்ற ஒர்க் அவருக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அதாவது நான் நல்லா வேலை பார்க்கறவன், உங்க பாஸ் சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியல, அங்க வந்து நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. உங்களோட மேலாளரோட நோக்கம் சரியானதாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னா, உங்களை பத்தி உங்களுக்கு இருக்க ஸ்கிரிப்ட் வந்து உங்களை பத்தி யாரும் எது சொல்றதையும் அக்செப்ட் பண்ண வைக்காது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறத ஃபர்ஸ்ட் தூக்கி போடுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த புக்ல இருந்து. ரெண்டாவது விஷயம், செல்ஃப் ரெகுலேஷன், அதாவது தன்னை நிர்கைத்துக் கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அர்ஜுன் ரெட்டியை தான் சொல்லுவேன். அர்ஜுன் ரெட்டி படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அங்க ஒரு மேட்ச் நடக்கும், அந்த மேட்சுக்கு நடுவில் வந்து அந்த ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற வந்து அர்ஜுன் ரெட்டிக்கு வந்து ஒரு சிம்பிள் காட்டுவாரு. இதை பார்த்தோன்னே ஒரு அர்ஜுன் ரெட்டி வந்து ரொம்ப கோவப்பட்டு அந்த கேமே கொலாப்ஸ் ஆகும். அந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா அர்ஜுன் ரெட்டி எடுக்கிற எல்லா முடிவுமே தன்னோட எமோஷன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவர் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டார், எல்லா இடத்துலையும் ரியாக்ட் தான் பண்ணுவார். ஸோ கிளாசிக்கான எக்ஸாம்பிள், அர்ஜுன் ரெட்டி வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ல ரொம்பவே சிறப்பாக விளங்கி இருந்தாலும் தன்னை நிர்கயத்து கொள்ளாததுனால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பான்னு அந்த படம் முழுக்க இருக்கும். ரொம்ப சரியான அது பாடம். நமக்கு கோவம் வரும்போது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது 1-10 என்ன, ஏன் இதை சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்ஃபர்மேஷன் அந்த அமிக்டாலால இருந்து நியோகார்டெக்ஸ் போயிட்டு ப்ராசஸ் ஆகி நம்ம ரேஷனல் டெசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அது இருக்கும். பட் ஆனால் அதை நம்ம பண்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க 1-10 எண்ணுங்க, இல்ல நல்லா பிரீத் பண்ணுங்க, இல்ல நல்லா போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, அந்த இடத்துல இருந்து நீங்க போயிடுங்க. சோ இது ஒரு சிறப்பான செயலா இருக்கும். செல்ஃப் ரெகுலேஷன் ரொம்ப முக்கியம். இந்த செல்ஃப் ரெகுலேஷனை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணப்பட்டது. அதாவது குழந்தைகள், 4 இருக்க குழந்தைகளுக்கு வந்து ஒரு ரூம்ல வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க. அவங்க டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நான் போயிட்டு வெளியில போயிட்டு வர்ற வரையும் இந்த சாக்லேட்டை நீங்க சாப்பிடலன்னா இன்னொரு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்றாரு. இதை நிறைய குழந்தைகள் கேட்காம அந்த இருக்க சாக்லேட்டை சாப்பிடுது. ஆனா எந்த குழந்தைகள் வந்து வெயிட் பண்ணி இன்னொரு டீச்சர் வந்த பிறகு இன்னொரு சாக்லேட்டை சாப்பிட்டதோ அதே ஸ்டூடெண்ட்ஸை 14 கழித்து திரும்பவும் அந்த சர்வேல எடுக்கிறாங்க. இந்த குழந்தைகள், எந்த குழந்தைகள்லாம் வந்து வெயிட் பண்ணி சாக்லேட் சாப்பிட்டதோ பிஹேவியல் ட்ரையல்ஸ்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்தாங்க. மார்க் மதிப்பெண்லையும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. ரொம்ப பொறுமையா சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்றவங்களா இருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் பேஷன்ஸ் நிறைய இருக்கோ சிறப்பா செயல்பட்டிருக்காங்கன்றது இன்னொரு முக்கியமான விஷயம். சரி, எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ செஷன் ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிற பழகணும். பிரச்சனைகள் இருக்கணும், கோவப்படக்கூடாது, நான் இதனமா தான் யோசிப்பேன் அப்படின்றத நம்மளுக்குள்ள நம்ம சொல்லிக்கணும். இன்னொரு பிரபலமான ஒரு சிச்சுவேஷனை பத்தி பேசுறேன். உங்களை பத்தி உங்க ஆஃபீஸ்ல உங்க பாஸ் நிறைய பேரை எஸ்கலேட் பண்ணி ஒரு மெயில் வருது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சரின்றதை காட்டுறதுக்காக உடனே ரியாக்ட் பண்ணுவோம். ஃபேக்ஸ் ஃபிகர்ஸ் எதுவுமே இருக்காது அந்த மெயில, வெறும் திட்டு மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த மெயிலை நீங்க எழுதின பிற்பாடு அன்னைக்கு அனுப்பாம அடுத்த நாள் காலையில யோசிச்சு அந்த மெயிலை படிச்சு பாத்தீங்கன்னா நீங்க பண்ணது மிகப்பெரிய தப்பா இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. அப்பயும் உங்களுக்கு அந்த மெயில் எழுதினது சரின்னு பட்டதுன்னா அந்த மெயில் அனுப்புங்க, இல்ல அந்த மெயிலை டெலிட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் டைம் தரணும் அது ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு, ரியாக்ட் பண்றதுக்கு விடக்கூடாது. இன்னொரு அழகான விஷயத்தை பத்தி அவர் பேசியிருப்பார், அதாவது MBA படிக்கும் மாணவர்களுக்கு நடுவில் நடத்தப்பட்ட ஒரு சர்வே. வர்த்தகத்துல சிறப்பா விளங்கின தொழிலதிபர்கள் யார் அப்படின்றத ஒரு ரேட்டிங் பண்ண சொல்றாங்க. நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்ப்போம், ஒரு முகேஷ் அம்பானியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிடையாது. எல்லாரும் தேர்ந்தெடுத்தது கன்சிகூட்டிவா 3 ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி அவர்கள். பின்பு 2வது வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்தன் டாடா அவர்கள். இங்க என்ன நம்மளுக்கு கிளியரா தெரியுதுன்னா, நம்பிக்கை, ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் வந்து யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம மதிப்பு வழங்குறோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸ்டீஃபன் கவி அவர்கள் எழுதின 7 ஆஃப் எஃபெக்டிவ் பீப்பிள்னு சொல்லப்பட்ட புத்தகத்துல வந்து ரொம்ப அழகா எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கை பத்தி பேசுவார். உங்ககிட்டயுமே வந்து அசட் காலம்ஸ் லயபிலிட்டி காலம்ஸ் இருக்குது. இந்த அசட் காலம்ன்றது நீங்க அடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அவங்களோட அன்பா பழகிறது அந்த மாதிரி. லயபிலிட்டிஸ்ன்றது நீங்க கத்துறது, கோவப்படுறது இந்த மாதிரி. ஸோ நல்லது பண்றது, கெட்டது பண்றது, இது எல்லாமே அசட்ஸ் லயபிலிட்டிஸ்ல சேவ் ஆகும். எப்போ உங்க மேல ட்ரஸ்ட் வந்து அடுத்து உங்களுக்கு பில்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எப்போ உங்களோட அசட் காலம் கூட இருக்கோ அப்போ வந்து உங்க மேல அடுத்து உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கும். உங்களோட லயபிலிட்டிஸ் கூட இருந்ததுன்னா யாரும் உங்களை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அசட் காலத்தை பில்ட் பண்றது. கடைசியா சொல்லணும்னா ஒரு டைனமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். யார உதாரணமா காட்டுறாருன்னா காமராஜர். காமராஜர் வந்து படிக்கல, ஆனா 2 பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிறது கூடியதான தன்மை அவருக்கு இருந்தது. அதாவது யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும் அப்படின்றது நன்கு புரிந்தவர் வந்து காமராஜர். ஃபைனலா நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எமோஷனல் கோஷன்ட் இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ல இன்டெலிஜென்ட் கோஷன்ட் எவ்வளோ இருந்தாலும் எமோஷனல் கோஷன்ட் சரியில்லைனா நம்ம சாதிப்பது கஷ்டம். ஸோ அதனால எமோஷனல் கோஷன்ட்டை வளர்த்துக்கணும். நம்ம எமோஷன்ஸை நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையில் இருக்கணும். ரெண்டு விஷயங்கள், ஒன்று ரியாக்ட், இன்னொன்று ரெஸ்பாண்ட். ரியாக்ட்ன்றது இம்மீடியட்டாக நம்ம மூளை செயல்படுவது, அதுக்கு விடாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ரெஸ்பாண்ட் பண்ணுற எல்லாருமே இன்னைக்கு சிறப்பான நிலைமையில் இருக்காங்க. ஸோ இதை சொல்லி இந்த பாட்காஸ்ட்டை முடிக்கிறேன். இதோட கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை எழுதி அனுப்புங்க. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி theMPspodcast@gmail.com. இப்போ நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவோட டாப் மியூசிக் ஆப்ஸ் மற்றும் பாட்காஸ்ட் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அண்டர் தி பேனர் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாட்காஸ்ட்டை கேட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.